ಕ್ಷೀರಂ ಶಕ್ಕರಯೇವ ಯದ್ವಿಹಿತಯ ಸಾಭಿಕ್ಯಯ ವ್ಯಾಕ್ಯಯ ಶ್ರೀಗೋದಾ ಗುರುಭಾರತೀ ಸುಮಹಿತಾ ಪುಷ್ಣಾತಿ ಸಾಮಾಧುರೀಂ ತಸ್ಯ ಶ್ರೀಪದಪದ್ಮಯುಗ್ಮಮನಿಶಂ ಕಾಂತೋಪಯಂತುರ್ಮುನೇಃ ಸ್ಮಾರಂ ಸ್ಮಾರಮಹಂ ವಿಧೂತಧುರಿತೋ ಯಾಯಾಮನಾಯಾಸತಃ ಶ್ರೀಮತ್ಯೈ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾರ್ಯಮನೋನಂದನ ಹೇತವೇ ನಂದನಂದನ ಸುಂದರ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಿತ್ಯಮಂಗಳಂ ಶ್ರೀಮತೇ ರಮ್ಯಜಾ ಮಾತೃಮುನೀಂದ್ರಾಯ ಮಹಾತ್ಮನೇ ಶ್ರೀರಂಗವಾಸಿನೇ ಭೂಯಾತ್ ನಿತ್ಯಶ್ರೀರ್ನಿತ್ಯಮಂಗಳಂ. ಮಂಗಳಾಶಾಸನತ்ತಿಲ್ ಮತ್ತುಳ್ಳ ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானே பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பற்றதிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று கொண்டாடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையிலே. பாசுரத்திலே விஷ்ணு சித்தர் என்று கொண்டாடப்படக்கூடியவர் சுவாமி பெரியாழ்வார். அவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் திருநாமம் ஏற்படுவதற்கு உண்டான காரணத்தை தெரிவிக்கிறார். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிரளம் அருளப்பெத்த ஆழ்வார்களுக்குள்ளே ஆணி மாசத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பட்டர்பிரான். அவருக்கு எதனாலே பெரியாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது என்னால் மற்ற ஆழ்வார்களைக் காட்டிலும் பட்டர்பிரானுக்கு ஒரு தனிப்பட்ட ஏத்தம் உண்டு. அது என்ன என்னால் மற்ற ஆழ்வார்கள் அவர்கள் ஸ்வசமிருத்தியை ஆசாசித்தார்கள். எம்பெருமான் தங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும், எம்பெருமானுடைய அழகை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏதோ சில காலங்களிலே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்கள். ஆனால் பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர் என்னால் அனவரதமும் நித்தியமாக எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனம் பண்ணுகிறார். சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலே மங்களாசாசன பிரகரணத்திலே மத்தை ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கு உண்டான வாசியை தெரிவிக்கும் காலத்திலே அவர் தெரிவிக்கிறார், அவர்களுக்கு அது காதாசித்கம், இவர்க்கு இது நித்தியம் என்று ஒரு சூத்திரத்திலே காட்டுகிறார். மத்தை ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம் அதாவது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது அது காதாசித்கமாக இருக்கக்கூடியது. ஏதோ சில இடங்களில் அவர்கள் மங்களாசாசனம் பண்ணினதை அதாவது பல்லாண்டு பாடினதை தேடி பிடிக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் நித்தியமாக யாருக்கு அது செல்லுகிறது என்னால் பட்டர்பிரான் என்று கொண்டாடப்படக்கூடிய பெரியாழ்வாருக்கு செல்லுகிறது. அதைத்தான் இவருக்கு இது நித்தியம் என்று காட்டினார். அதனால்தான் இவருக்கு பெரியாழ்வார் என்று திருநாமம் ஏற்பட்டது. அந்த பெரியாழ்வாராலே அருளி செய்யப்பட்டது இரண்டு திவ்ய பிரபந்தங்கள், நல்ல திருப்பல்லாண்டு நான் முன்னோன் வாழியே, 461 நமக்குறைத்தான் வாழியே என்ன நாம் பெரியாழ்வாருடைய வாழி திருநாமத்திலே அனுசந்தானம் பண்ணுகிறோம். திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் அது 12 பாசுரங்களை கொண்டது. அதற்கு மேலே 461 பாசுரங்களை கொண்ட பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை நாம் பார்க்கிறோம். அதிலே இந்த திருப்பல்லாண்டிலே மூன்று விதமான அதிகாரிகளை அழைக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறார், அதற்கு மேலே பகவத் சரணார்த்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன, இரண்டாவதாக கைவல்யார்த்திகள் என்ன, கடைசியாக ஐஸ்வர்யார்த்திகள் என்ன, இந்த மூணு பேரையும் அழைக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அந்த மூணு பேரும் சங்கத்தரானார்கள், அதாவது பெரியாழ்வார் கோஷ்டிக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த மூணு பேரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அந்த பிரகாரத்தை இந்த திருப்பல்லாண்டிலே அருளி செய்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட திருப்பல்லாண்டிலே மூன்றாவதாக தெரிவிக்கப்பட்ட ஐஸ்வர்யார்த்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை எப்படி அழைக்கிறார் பெரியாழ்வார், அவர்கள் சங்கத்தரான கிரமம் என்ன, அதாவது எப்படி வந்து சேர்ந்தார்கள் பெரியாழ்வாருடைய கோஷ்டிக்கு, அதற்கு மேலே எம்பெருமானுக்கு எப்படி மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள், அதைத்தான் நாம் இப்பொழுது இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த திருப்பல்லாண்டு அவதரித்த கிரமத்தை சுருக்கமாக இந்த கோஷ்டியிலே முதற்கண் விண்ணப்பிக்கிறேன். இந்த திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்படக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை அவர் வியாக்கியானம் சாதித்துள்ளார், உரை அருளி செய்துள்ளார். ஆங்கிலத்திலே கமெண்ட்ரின்னு சொல்றோமே, அதற்குத்தான் வியாக்கியானம் என்று பெயர். அந்த திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தின் அவதாரிக்கையிலே, அதாவது முன்னுரையிலே, இந்த திருப்பல்லாண்டு அவதரித்த பிரகாரம் எந்த காலத்திலே அருளி செய்தார் பெரியாழ்வார், எவ்வாறு இந்த திவ்ய பிரபந்தம் இந்நில உலகிலே வந்து அவதரித்தது இத்தியாதியான விஷயங்களை தெரிவிக்கிறார். எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஸ்வரூபம் என்ன? ஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொன்னா எம்பெருமானுடைய தன்மை. அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கிறான், சர்வ நியந்தாவாக இருக்கிறான், சர்வ சுவாமியாக இருக்கிறான். எத்தனையோ பிரமாணங்கள் இதை தெரிவிக்கின்றன. பதிம் விஸ்வஸ்யா என்று சொல்லக்கூடிய பிரமாணம் என்ன, தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பிரமாணம் என்ன, இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் எம்பெருமானை கொண்டாடுகிறது. எம்பெருமான் தான் சர்வஸ்வாமி, எம்பெருமான் தான் எல்லோரையும் நியமிக்கிறான் என்று தெரிவிக்கிறது. அதுதான் எம்பெருமானுக்கு உண்டான ஸ்வரூபம் தன்மை. ஜீவாத்மாவுக்கு உண்டான ஸ்வரூபம் என்ன? ஜீவாத்மா ஜீவாத்மான்னு சொன்னா இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான ஸ்வரூபம் சேஷத்துவம் பாரதந்திரியம் என்ன தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டு இருக்கிறது. எம்பெருமான் சுவாமின்னு சொன்னா இவன் சேஷபூதன், அந்த எம்பெருமானுக்கு அடியவனாக இருக்கிறான். அதற்கு மேலே பாரதந்திரிய இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபமாக இருக்கிறது. பாரதந்திரியம் பாரதந்திரியம்னு சொன்னா எம்பெருமான் அவன் இட்ட வழக்காக இருக்க வேண்டும், அந்த குணத்துக்குத்தான் பாரதந்திரியம் என்ன பெயர். ஆக இதற்கும் எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கிறது. தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா என்ன, இயற்கையிலேயே இவன் எம்பெருமானுக்கு தாசபூதனாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். இந்த ஞானம் பரிபூர்ணமா ஏற்பட்டதுன்னா அந்த ஞானத்துக்கு தகுந்தபடி விருத்தமும் இருக்கும். விருத்தம் விருத்தம்னா செயல். என்ன செயல்? எம்பெருமானுக்கு அடிமை அடிமைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். ஆனா இதெல்லாம் இந்த ஞானம் எல்லாம் ஏற்படாமல் சம்சாரியாக திரிகிறான் ஒருத்தன். சம்சாரியாக திரிந்து கொண்டு தான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு நினைக்கிறான். இதெல்லாம் எதனால ஏற்படுறது? இந்த விபரீதமான ஞானம் எல்லாம் ஏன் ஏற்படுறது என்னால், அகங்கார மமகாரங்கள் காரணம், அதற்கு மேலே இந்த சம்சார சம்பந்தம் காரணம். அதனாலே மறுபடியும் மறுபடியும் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தான் எம்பெருமான். இவர்களை எப்படியாவது திருத்த வேண்டுமே என்று நினைத்து சாஸ்திரத்தை பிரகாசிப்பி தருளினான். சாஸ்திரம் அது நல்லது எது கெட்டது எது என்பதையெல்லாம் தெரிவிக்கிறது. அதை கொண்டு இவர்கள் சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்ட பிரகாரம் நடந்து கொள்வர்களேயானால் இவர்களுக்கு நாம் கை கால் முதலிய அவயவங்களோட கூடின சரீரத்தை கொடுத்திருக்கோம், கரண கலேபரங்களை கொடுத்திருக்கிறோம். அதை கொண்டு சாஸ்திரத்தையும் கொண்டு நல்லதையும் தீயதையும் விவேகித்து அறிந்து இவர்கள் செயல்பட்டார்களேயானால் என்னை வந்து அடைவர்களே என்கிற விசாலமான திருவுள்ளத்தாலே எம்பெருமான் அவன் சாஸ்திரத்தை பிரகாசிப்பி தருளினான். ஆனா அதுவும் ஒன்றும் பிரயோஜனமே படல, ஒன்னும் செல்லுபடி ஆகவே இல்லை. பார்த்தான் எம்பெருமான், இனி நாம போய் இந்த லோகத்திலே பிறப்போம் என்ன அவதாரங்களை பண்ணினான். ராமனாகவும் கண்ணனாகவும் இந்த லோகத்திலே வந்து பிறந்தான். தன்னுடைய வடிவழகை காட்டினான், எத்தனையோ காரியங்களை பண்ணினான், சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணினான். இதுல எல்லோரும் ஈடுபட்டு தன்னை வந்து அடைவர்களோ என்கிற காரணத்தினாலே எம்பெருமான் அவதாரங்களை பண்ணினான். ஆனா அதுவும் காரியகரமாகவில்லை. அதுவும் காரியகரமாகாத காலத்திலே எம்பெருமான் இனக்கு பார்வையிட்டு மிகத்தை பிடிப்பாரை போலே என்ன ஒன்று சொல்லுவது உண்டு. அதப்போல சம்சாரிகள் இவர்களை திருத்தணும் என்று சொன்னால் ஜீவாத்மாக்களிலே ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேணும். இவர்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய உபதேசத்தாலே இவர்களை திருத்த வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தான். அதனாலே ஆழ்வார்களை இந்த லோகத்திலே அவதரிப்பித்தான். இந்த ஆழ்வார்களுக்குள்ளே பட்டநாதன் என்கிற திருநாமத்தோட பெரியாழ்வார் வந்து பிறந்தார். பெரியாழ்வார் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபைக்கு பாத்திரபூதரானவர் ஆகையினாலே, அதாவது எம்பெருமான் எந்த காரணமும் இல்லாமல் இவரை கட்டாட்சித்தான். கட்டாட்சித்தபடியினாலே இயற்கையிலேயே இவர் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற சகஜ தாசியத்தோட கூடியிருந்தார். அடிமை என்கிற ஞானம் இருந்ததுன்னு சொன்னா கீழே தெரிவித்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் எதை பண்ணுவது என்ன ஆலோசனை பண்ணினார். கண்ணபிரான் இந்த லோகத்திலே திருவோதரித்த காலத்திலே மிகவும் விரும்பி மாலாக்காரர் என்ன சொல்லக்கூடியவருடைய கிரகத்தை வீட்டை தேடி போனான். அவரிட்ட மாலைகளை எல்லாம் அவன் உகந்து ஏத்துக்கொண்டான். அதனாலே அவனுக்கு உகந்த கைங்கரியம் மாலை கட்டி சமர்ப்பிப்பது. அந்த கைங்கரியத்தையே நாமும் பண்ணுவோம். என்ன ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த பெரியாழ்வார் பிராமணோத்தமராக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு திருநந்தவனத்தை அமைத்தார், தோட்டத்தை அமைத்தார். இதுல அநேகம் புஷ்பங்கள் அவைகளெல்லாம் புஷ்பித்து பூத்து கிடந்தன. அதையெல்லாம் பறித்து மாலையாக கட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய வடபெருங்கோயில் உடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினார், மாலை கட்டி சமர்ப்பித்தார். இப்படி வாழும் காலத்திலே ராஜா இருந்தான். பாண்டிய நாட்டுக்கு ராஜாவாக, மதுரைக்கு ராஜாவாக வல்லப தேவன் இருந்தான். அந்த வல்லப தேவனுடைய சபையிலே பெரியாழ்வார் போனார், பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார் என்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதை இவ்விடத்திலே இந்த பிரசங்கத்திலே அடியேன் விஸ்தரித்து தெரிவிக்கப் போவதில்லை. பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார், எம்பெருமானே எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் என்பதை பத்தி தெரிவித்தார். அதனாலே எல்லோரும் சந்தோஷப்பட்டு ராஜா பரிசையெல்லாம் கொடுத்தான். அதற்கு மேல யானை பேரிலே ஏறிக்கொண்டு பவனி வருகிறார் பெரியாழ்வார். வீதியார வருகிறார் யானை பேரிலே பெரியாழ்வார். அப்பொழுதோ எம்பெருமான் பார்த்தான், நம்முடைய புத்திரராக இருக்கக்கூடிய இந்த பெரியாழ்வார் அவருக்கு இப்பேற்பட்ட மரியாதை கௌரவம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, இதை நாம் பார்க்க வேண்டும், கண்டுகளிக்க வேண்டும் என்று நினைத்து எம்பெருமான் இந்த லோகத்திலே கருடாரூடனாக கருட வாகனத்திலே நாச்சிமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தான். பெரியாழ்வாருக்கு சேவை சாதித்தான், காட்சி அளித்தான். அதை பார்த்தார் சுவாமி பெரியாழ்வார். உடனே பயம் வந்துடுது, ஐயோ எம்பெருமான் அவன் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவன். இந்த பரமபதம் அது எப்படிப்பட்டதுன்னா காலம் நடையாடாத தேசமாக இருக்கக்கூடியது. காலம்ன்றது அவ்விடத்திலே கிடையவே கிடையாது. அப்பேற்பட்டவன் காலம் நடையாடக்கூடிய இந்த லோகத்துக்கு எல்லோருக்கும் தன்னை இலக்காக்கி கொண்டு வந்திருக்கிறானே, எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியாக எம்பெருமான் வந்திருக்கிறானே. இவனுடைய சௌந்தர்யம், அழகு, இந்த அழகையெல்லாம் பார்த்து இவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவது, என்னால் என்ன பண்ணுவது என நினைத்து யானையின் தலையிலே இருக்கக்கூடிய தாளங்களை எடுத்தார், மணிகளை எடுத்து தாளமாக அமைத்தார் பெரியாழ்வார். எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். பல்லாண்டு பல்லாண்டு என்று திருப்பல்லாண்டு பாடினார் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். இதுக்காக தெரிவித்தேன்னா இதுதான் திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் அவதரித்த கிரமம். அதைத்தான் முதல் திவ்ய பிரபந்தமாக நாம் அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் ஆக்ஞையிட்டார் அக்காலத்தில். எதனால் என்ன, வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையிலே தெரிவிக்கிறார். எப்படி வேதத்துக்கு ஓம் என்று சொல்லி நாம் தொடங்குகிறோமோ அதைப்போலே திவ்ய பிரபந்தத்துக்கு ஓம் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது, அதாவது பிரணவத்தின் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது இந்த திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டுல முதல் ரெண்டு பாசுரங்கள், இந்த ரெண்டு பாசுரங்கள்ல பல்லாண்டு பாடினார். அதற்கு மேல மத்த 10 பாசுரங்கள், அதுல 9 பாசுரங்கள் எப்படி அமைந்திருக்கிறதுன்னா 3-3-3, அதாவது 3 பாசுரங்கள்ல 3 விதமான அதிகாரிகளை அழைக்கிறார். அதற்கு மேல 3 பாசுரங்கள்ல அந்த 3 விதமான அதிகாரிகளும் சங்கதரானார்கள் வந்து சேர்ந்தார்கள். அதற்கு மேல 3 பாசுரங்களிலே அந்த 3 விதமான அதிகாரிகளும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார்கள். இதை 9 பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். ஆக 2 பாசுரங்கள் பல்லாண்டு பாடினார் முதல் 2 பாசுரங்கள், அதற்கு மேலே 9 பாசுரங்கள் இந்த 3 விதமான அதிகாரிகளை பத்தி தெரிவித்தார். கடைசியாக 12 பாசுரத்திலே பலஸ்ருதி பாசுரமாக இந்த திருப்பல்லாண்டை அனுசந்தானம் பண்ணினவர்களுக்கு உண்டான பலத்தை தெரிவித்து தலை கட்டுகிறார். அதிலே இப்பொழுது நாம் 5, 8, 11 ஆகிய 3 பாசுரங்களை அனுபவிக்க இழுகிறோம். அந்த 3 பாசுரங்கள்ல தான் ஐஸ்வர்யார்த்திகளை பத்தி தெரிவிக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அதுல முதல் பாசுரம் இந்த ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார் பெரியாழ்வார். 5 பாசுரமாக திருப்பல்லாண்டத்தில் அமைந்திருக்கிறது. அண்டக்குலத்து கதிபதியாகி அசுரரிராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டக்குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டைக்குலத்தை தவிந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே என்பது பாசுரம். மூணாம் பாசுரத்திலே அனன்ய பிரயோஜன அதிகாரிகளை அழைத்தார், அதாவது பகவத் சரணார்த்திகளை அழைத்தார். பகவத் சரணார்த்திகள் அனன்ய பிரயோஜனர்கள் என்று சொன்னால் எம்பெருமானிடத்திலே எதையும் அபேட்சிக்காதவர்கள், எதையும் விரும்பி கேட்காதவர்கள், எம்பெருமானிடத்திலே நீயே வேணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்கள் அனன்ய பிரயோஜன அதிகாரிகள். அவர்களை முதல்ல அழைத்தார் மூணாவது பாசுரத்தில். எதனால அவர்களை முதல்ல அழைத்தார்னா, அவர்கள்தான் திருப்பல்லாண்டு பாடுவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் சமீபத்திலே இருக்கக்கூடியவர்கள். அதனாலே பகவத் சரணார்த்திகளை அழைத்தார். அதற்கு மேலே நாலாவது பாசுரத்திலே கேவலர்களை அழைத்தார், கைவல்யார்த்திகளை அழைத்தார். கைவல்யார்த்திகள் என்று சொன்னால் ஆத்மா அனுபவம், ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், தங்களை தாங்களே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே கேட்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் ஆத்ம பிராப்தி காமர்கள். கேவலர்கள், கைவல்யார்த்திகள் எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் காட்டும். அவர்களை நாலாம் பாசுரத்திலே அழைத்தார். அதற்கு மேலே ஐந்தாவது பாசுரத்திலே எம்பெருமானிடத்திலே ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கக்கூடியவர்கள், ஐஸ்வர்யம் வேணும், பணம் காசு நிறைய வேணும் இன்னி கேட்கக்கூடியவர்கள், அவர்களை ஐந்தாவது பாசுரத்திலே அழைக்கிறார். விடத்தில ஒரு விசாரம் பண்ணினார் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை, ஏன் இந்த கிரமத்திலே அழைக்கிறார்? பகவத் சரணார்த்திகளை முதல்ல அழைத்தார், அவர்கள் பல்லாண்டு பாடக்கூடியவர்கள், சரி அது என்னவோ சரிதான். அடுத்தபடியாக ஐஸ்வர்யார்த்திகளை அழைத்திருக்கலாமே, ஏன் கைவல்யார்த்திகளை அழைக்கிறார்? ஒருவேளை ஐஸ்வர்யார்த்திகளை காட்டிலும், அதாவது பணங்காசு வேணும்னு கேட்கக்கூடியவர்களை காட்டிலும் கைவல்யார்த்திகள் தங்களை தாங்களே அனுபவித்துக் கொள்ள வேணும், அதாவது ஆத்மானுபவம் பண்ண வேணும் என்று கேட்கிறார்களே, அவர்கள் ஐஸ்வர்யார்த்திகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களை இரண்டாவதாக அழைத்தாரா என்று கேட்டால், அது காரணமே அல்லன்னு காட்டினார் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. இப்ப என்ன காரணம் என்று கேட்டால், ஐஸ்வர்யார்த்திகளை காட்டிலும் கைவல்யர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற அபிப்பிராயத்தாலே அழைக்கிறார். எதனாலே தாழ்ந்தவர்கள் என்னால், அவர்களுடைய துர்கதியை பார்த்தார். என்ன துர்கதி என்னால், இந்த ஐஸ்வர்யார்த்திகளாவது பெருமானிடத்துல பணம் காசு வேணும்னு கேட்கிறாளே, அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் எம்பெருமானை அடைவதற்கு வழி உண்டு, சாத்தியம் ஆகும், ஆனால் ஒரு நாளும் இந்த கேவலர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு நாளும் எம்பெருமானை வந்து அடையவே மாட்டார்கள், அவர்கள் அடைவதற்கு வழியே கிடையாது, அதனாலே முதல்ல அவர்களை அழைப்போம் என்கிற காரணத்தினாலே கேவலர்களை முதற்கண் அழைத்தார், கடைசியாக ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார் என்ன தெரிவித்தார் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அவர்கள்லாம் என்ன வார்த்தை ஒளி செய்கிறார்கள், அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி, அண்டக்குலத்துக்கு அதிபதியாக இருக்கிறான், யாரவன்னா வந்தா எம்பெருமான். அண்டங்கள் எத்தனையோ அண்ட கட்டாகங்கள் கூட்டங்கூட்டங்களாக இருக்கின்றன, அந்த அண்டங்களின் சமூகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் எம்பெருமான், அதாவது அவன்தான் நியமிக்கிறான் எல்லோரும், எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து தான். எம்பெருமானுடைய சொத்து என்பது எல்லா வஸ்துக்களுமே ஒழிய எம்பெருமானுடைய சொத்து அல்லாதது ஏதாவது உண்டோ இந்த ஜகத்தில? எதுவும் கிடையவே கிடையாது. இந்திரனை எடுத்துண்டோன்னா அவன் மூணு லோகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான். பிரம்மாவை எடுத்துண்டோன்னா ஈரேழு பதினாலு லோகங்களுக்கு அதிபதியாக பிரம்மா இருக்கிறார். ஆனா இவ்வளவுதானா எம்பெருமானுடைய சொத்துன்னா, எம்பெருமானுடைய சொத்து அதற்கு ஒரு நாளும் எல்லையே கிடையாது, மேல மேல போயிட்டே இருக்கும் எம்பெருமானுடைய சொத்து, அதை ஒரு காலத்திலே எண்ணி முடிக்கவே முடியாது. அவன்தான் அதிபதியாக இருக்கிறான், அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதர இண்ட குலத்தை எடுத்து களைந்த. அதற்கு மேலே அந்த எம்பெருமான் அசுரர்கள் அதே போல ராட்சசர்கள் அவர்களுடைய கூட்டங்களை, நெருங்கின கூட்டத்தை எடுத்து களைந்தான், அவர்களை எல்லாம் திரட்டி அனாயாசமாக எம்பெருமான் ஒழித்து எறிந்தான், களைந்தான். அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே சுவாமி பெரியாழ்வன். அதனாலே அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி நீ இவ்விடத்திலே தெரிவித்தார் என்னால், இந்த ஐஸ்வர்யார்த்திகள் அவர்களுக்கு எதுல ஆசை? அவர்களுக்கு பணங்காசுல ஆசை, ஐய செல்வம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுகிறார்கள். அதனாலே அவர்கள் எப்பொழுதும் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை என்ன என்னால், அவர்கள் அனவரத்தமோ அண்டாதிபதையே நமகா அண்டாதிபதையே நமஹா. என்ன அண்டாதிபதி, அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாக தலைவனாக இருக்கிறானே, அவனுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் என்ன, அவனை அவர்கள் அபேட்சிக்கிறார்கள், ஐஸ்வர்யத்தை அபேட்சிக்கிறார்கள் ஐஸ்வர்யார்த்திகள். எம்பெருமானிடத்துல நாலு விதமான அதிகாரிகள் வருகிறார்கள். சதுர்விதா பஜந்தேமா குணாஸ்துகிருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபா என்று தெரிவிக்கிறான் கண்ணன் எம்பெருமான் ஸ்ரீ கீதையிலே. நாலு விதமான அதிகாரிகள், இந்த நாலு விதமான அதிகாரிகள்ல பிரசங்கத்துக்கு வேண்டிய அதிகாரிகள் ஐஸ்வர்யார்த்திகள். அந்த ஐஸ்வர்யார்த்திகள் இரண்டு வகைப்பட்டவர்கள். யார் அவர்கள், என்ன ரெண்டு வகை என்னால், ஒருத்தனுக்கு பிரஷ்டைஸ்வர்ய காமன் என்பெயர், இன்னொருத்தனுக்கு அபூர்வ ஐஸ்வர்ய காமன் என்பெயர். பிரஷ்டைஸ்வர்ய காமன் என்று சொன்னால் தொலைஞ்சு போன ஐஸ்வர்யம், அது வேணும் என்று கேட்டு எம்பெருமானிடத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு பிரஷ்டைஸ்வர்ய காமர்கள் என்பெயர். அபூர்வ ஐஸ்வர்ய காமன் என்று சொன்னால் புதுசா ஐஸ்வர்யம் வேணும் என்ன, அவர்கள் எம்பெருமானிடத்திலே வருகிறார்கள். இதைத்தான் ஆர்த்தன் என்னும் அர்த்தார்த்தி என்னும் ஸ்ரீ கீதாச்சாரியன் கண்ணன் எம்பெருமான் ஸ்ரீ கீதையிலே தெரிவித்தான். அர்த்தார்த்தி என்னால் அவன்தான் எம்பெருமானிடத்தில புதுசா ஐஸ்வர்யம் வேணும் என்று கேட்டு வருகிறான். ஆர்த்தனாக ஒரு அதிகாரி வருகிறான். என்ன நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வார்த்தை என்ன, என்னால் இந்த அண்டாதிபதையே நமஹா என்ன யார் சொல்லுகிறான், என்னால் அபூர்வ ஐஸ்வர்ய காமன், அதாவது புதுசா ஐஸ்வர்யம் வேணும் என்ன எம்பெருமான் இடத்திலே கேட்கிறானே, அவன் என்ன பண்றான், அவன் அண்டாதிபதையே நமஹா அண்டாதிபதையே நமஹா என்ன எம்பெருமானை நோக்கி வார்த்தை அருளி செய்கிறான். அதைத்தான் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி என்ன இவ்விடத்திலே தெரிவித்தார் சுவாமி பெரியாழ்வன். சரி, அபூர்வ ஐஸ்வர்யனுடைய வார்த்தை அண்டாதிபதையே நமஹா, பிரஷ்டைஸ்வர்ய காமன் இருக்கிறானே, அதாவது தொலைஞ்சு போன ஐஸ்வர்யம் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவன், அவனுடைய வார்த்தை என்ன, என்னால் அவன் அசுரசத்ரவே நமஹா என்ன, அவன் மறுபடியும் அசுரசத்ரவே நமஹா என்று தெரிவிக்கிறான். என்ன அபிப்பிராயத்தோடே தெரிவிக்கிறான், என்னால் அசுரர்களையெல்லாம் போக்க வேண்டும், சத்ருக்களையெல்லாம் போக்க வேண்டும், தொலைந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன, பிரஷ்டைஸ்வர்ய காமன் அதாவது தொலைந்து போன ஐஸ்வர்யத்தை கேட்கக்கூடியவன் அவனுடைய வார்த்தை என்ன அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். அதனால்தான் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்தா என்ன இவ்விடத்திலே ஐஸ்வர்யார்த்திகள் அவர்கள் இருவகைப்பட்டவர்கள். ஒருத்த அபூர்வ ஐஸ்வர்ய காமன், அந்த அபூர்வ ஐஸ்வர்ய காமனுடைய வார்த்தையாக அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி என்ன முதற்கண் தெரிவித்தார். அதற்கு மேலே பிரஷ்டைஸ்வர்ய காமனுடைய வார்த்தையாக அசுரரிராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்தா என்ன, இவ்விதமாக இப்பாசுரத்தை அமைத்தார் பெரியாழ்வார் என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தேறின அர்த்தம் என்ன, என்னால் ரெண்டு பேரும் ஐஸ்வர்யம் வேணும்னு எம்பெருமான் இடத்துல கேட்டார். சரி, ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கறான்னு சொன்னா இந்த பாசுரத்துல அவர்கள் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்பதாக பாசுரத்துல எங்கேயும் காணவே காணுமே. அண்ட குலத்துக்கு அதிபதியாகின்னு தானே சொன்னான், அண்டாதிபதையே நமஹா அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம்னு தானே சொன்னா, அவர்கள் எவ்விடத்தில ஐஸ்வர்யத்தை கேட்கிறார்கள், பணம் காசு வேணும்னு கேட்கிறான்னு பாட்டுல எங்க வியக்தமா இருக்கு என்று கேட்டால், இவர்கள் என்ன அபிப்பிராயத்தோட அண்டாதிபதையே நமஹா என்று சொல்லுகிறார்கள் என்னால், பெரிய தனிகர் இருக்க செல்வந்தன் ஐஸ்வர்யத்தோட கூடினவர் இருக்க, அவரிடத்துல ஒரு தம்போறான், நேர போய் அவரை கொண்டாடுன்னு ஸ்தோத்திரம் பண்றான். மல்டி மில்லியனர், நிறைய பணங்காசுகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், எல்லா சொத்தும் இவருக்கு தான் இருக்கு, ஊட்டியில எஸ்டேட் இவருக்குத்தான் சொந்தம், அதே போல கொடைக்கானல்ல எத்தனையோ எஸ்டேட் எல்லாம் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான்னா என்ன அபிப்பிராயத்தோட கொண்டாடுகிறான், என்னால் எனக்கும் கொஞ்சம் கொடுக்க வேணும், எனக்கும் கொஞ்சம் பணங்காசு கொடுக்கணும்ன்ற அபிப்பிராயத்தோட தான் இவன் கொண்டாடும். அதே போலத்தான் இவ்விடத்துல அண்டாதிபதையே நமஹா என்று இவர்கள் தெரிவிப்பதற்கு அபிப்பிராயம் என்ன, என்னால் எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும் என்கிற அபிப்பிராயத்தோட இவர்கள் கேட்கிறார்கள். எம்பெருமான் இது புரியாதான், எம்பெருமான் இயல் அறிவான் ஒருத்தன், இவர்கள் மனசுல ஓடக்கூடிய எண்ணம் அதை கொண்டே தெரிந்து கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவன் என்ன பண்றான், இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். அவனுடைய ஐஸ்வர்யம் கொடுக்கிறபடியினாலே அவனுடைய ஔதாரியம்னு சொல்லக்கூடிய குணம் இவ்விடத்திலே பிரகாசிக்கிறது. கொடை வள்ளலாக இருக்கிறானே அந்த எம்பெருமான், தான பிரபுவாக இருக்கிறானே, கேட்காமலேயே எல்லாவற்றையும் கொடுக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீநிதியாக எழுந்தருள் இருக்கிறான். காஞ்சிபுரத்திலே பேரருளாளப் பெருமாள் தேவாதிராஜன் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தி நாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் என்று கொண்டாடினாரே சுவாமி குரத்தாழ்வான். தம்முடைய வரதராஜஸ்தவத்திலே அப்படி எம்பெருமான் கொடை வள்ளலாக உதாரணாக எழுந்தருள் இருக்கிறான். அந்த ஔதாரியம்னு சொல்லக்கூடிய குணம் இவ்விடத்திலே பிரகாசிக்கிறது என்று காட்டினார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்தில். அதைத்தான் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அண்டங்களுக்கெல்லாம் எம்பெருமான் தலைவனாக ஆகி அசுர கூட்டங்களை எல்லாம் அனாயாசமாக களைந்தான், அவலீலையாக கொன்னான். கிள்ளிக்களைந்தானை என்று தெரிவித்தாளே பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை என்று ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே தெரிவித்தாளே, அதே போல இவ்விடத்தில பெரியாழ்வார் எடுத்து களைந்தா என்று அனாயாசமாக அசுரர்களை எல்லாம் அழித்தான்னு தெரிவிக்கிறார். அவன்தான் ரிஷிகேசனாக இருக்கிறான். இருடிகேசன் தனக்கு ரிஷிகேசன் சொன்னான், ரிஷிகங்கள் என்ன இந்த இந்திரியங்களுக்கு பெயர், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்றோமே இந்த இந்திரியங்களுக்கு ரிஷிகாணி ரிஷிகங்கள் என்ன பெயர். அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறான் எம்பெருமான், தலைவனாக இருக்கிறான். அதெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு?